வணக்கம் கருணாகரன் அவர்களே.
வணக்கம்.
கேப்பா புலவு மக்கள் போராட்டம் குறித்த செய்திகளை நாங்கள் கடந்த பல நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போது அதற்கு ஒரு முடிவு வந்திருப்பது போல தெரிகின்றது. அதை பற்றி பார்ப்பதற்கு முதல் இந்த போராட்டம் ஆரம்பமானதன் பின்னணி, அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா?
கேப்பா புலவு என்ற இடம் முள்ளிவாய்க்கால் நடந்த களத்துக்கு மேற்கு பக்கமாக இருக்கின்றது. இடையில இருக்கிறது நந்திக்கடல். நந்திக்கடலுடைய கிழக்கு பக்கம் முள்ளிவாய்க்காலாகவும் மேற்கு பக்கம் கேப்பா புலவாகவும் இருக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் கேப்பா புலவு கிராம சேவர் பிரிவில் உள்ள பிளவு குடியிருப்பு மக்கள் இந்த போராட்டத்தை நடத்தினோம். வன்னியனுடைய இறுதி போருக்கு பிறகு இந்த மக்கள் முகாமில் இருந்து திண்டி வந்து குடியேற்றப்பட்டவர்கள். இந்த பகுதியை இராணுவத்தினுடைய பிரசனம் கூட இருந்த பகுதி அடிப்படையில கடைசியாக கொண்டு வந்து மீள் குடியேற்றம் செய்யப்பட்டவர்கள். ஆனால் மீள் குடியேற்றம் செய்யப்படும் போது அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு இல்லை சொந்த கிராமத்துக்கு கூட்டிச் செல்லப்படவில்லை. பதிலாக இவர்களுக்கு தற்காலிகமாக மாதிரி கிராமம் என்ற ஒரு இடத்துல இராணுவம் தெரிவு செய்து அந்த இடத்துல தற்காலிகமான விடுதலை கொடுத்து அங்கு குடியேற்றப்பட்டது. அந்த மக்கள் அங்கே குடியேற்றப்படும் போது சொல்லப்பட்டது அந்த மக்களுக்கு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கு இருங்கள், உங்களுக்கு பின்னர் உங்களுடைய நிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், இராணுவம் விமானப்படையும் அங்கே விலக்கிக் கொள்ளப்படும், அந்த இடத்துக்கு போகலாம் என்று அந்த மக்கள் 7 ஆண்டுகளாக பொறுத்து பார்த்தார்கள். இடையில பல கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இப்படி இருக்கிற சூழல்ல கடந்த 2 மாதங்களுக்கு முதல் அந்த பகுதிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா வருவதாகவும் அங்கே உள்ள அந்த காணி பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் என்றும் சொல்லப்பட்டது. அப்ப அந்த மக்கள் நம்பிக்கையோடு அதை அவரோட எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வருகைக்காக காத்துக்கொண்டு அண்மையில் உள்ள முள்ளியோலை வித்யானந்த முகாவித்திய மத்திய கல்லூரிக்கு மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் திட்டமிட்டபடி அல்ல கூறப்பட்டபடி ஜனாதிபதி அங்கே வரவில்லை. பதிலாக அங்கு பக்கத்தில் இருந்த அதாவது கேப்பாப்பில் உள்ள ஒரு பகுதி மக்களுக்கு, சீனியாமோட்டை என்ற இன்னொரு குறிச்சி மக்களுக்கு மட்டும் உள்ள காணி மட்டும் அங்கே விடுவிக்கப்பட்டது. ஏனையவர்களுடைய காணி விடுவிக்கப்படவில்லை. அப்ப அதனால ஏமாற்றமடைந்த மக்கள் அன்றைக்கு தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். குறிப்பாக ஜனவரி 31 அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். தங்களுடைய சொந்த இடங்களுக்கு தாங்கள் போகும் வரை தாங்கள் வீட்டுக்கு போக போவதில்லை, வீதியிலே இருக்க போகிறோம் சொல்லி இதிலே இருந்தார்கள். தாங்களாகவே மக்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தபடியினால் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு கிடைத்தது. எந்த அரசியல் சக்திகளும் இந்த போராட்டத்தை தூண்டவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. மக்கள் அந்த தங்கள் நியாயமான கோரிக்கையை வச்சுக்கொண்டு நின்றபடியால ஏனி பல்வேறுபட்ட தரப்பினரும் அந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கினார்கள். அந்த போராட்டம் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு தேசிய அளவில் கடந்து ஒரு பெரிய பரப்பிலை நோக்கி நகர தொடங்கிட்டது. ஆகையால அந்த போராட்டம் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய வளர்ச்சி கண்டது.
சரி, தற்போது செய்திகள் வாயிலாக கேள்விப்படுகின்றோம், இந்த கேப்பா புலவு மக்களின் காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக. இந்த செய்தி உண்மையா? அப்படி என்றால் எப்போது இந்த காணிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றன?
இந்த போராட்டம் தவிர்க்க முடியாத வளர்ச்சியை பெற்றுட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசியல் கட்சிகள் எதுவும் இந்த போராட்டத்தில் சம்பந்தப்படாமல் சுயாதீனமாக மக்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் என்ற அடிப்படையில் தமிழ் பரப்பு மட்டுமல்ல முஸ்லிம் மக்கள், சிங்கள தரப்பு என்ற ஏராளமான ஆக்களின் ஆதரவு கிடைத்ததுக்கு பிறகு இது அரசுக்கு ஒரு நெருக்கடியாக வந்தது. அந்த சூழல் தான் ஜனாதிபதி இந்த அறிவிப்பு கிடைத்திருக்கிறது. இதே வேளையில் இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும், குறிப்பாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு நெருக்கடி. அதாவது இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக இன்னும் வளர்ந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் அதை பரவ போகின்றது. ஒன்று, இந்த போராட்டத்துக்கான ஆதரவு பெறுகின்றது. ரெண்டாவது, இது மாதிரியான போராட்டம் வெடிக்கலாம். அப்ப தங்களை மீறி அந்த போராட்டம் செல்லும் என்ற அடிப்படையில் கடந்த 2 நாளுக்கு முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி மட்டத்திலே ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில கட்டப்பட்ட தீர்மானமாக இது காட்டப்படுகிறது. மெய்யாகவே இந்த போராட்டம் மக்களுக்கு கிடைத்த வெற்றியை தவிர இந்த அரசியல் தரப்புக்கு இடையிலான உடன்படிக்கை நிமித்தமாக வந்ததாக சொல்ல முடியாது. அப்ப இப்போது கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் ஜனாதிபதி ஒரு பணிபுரியை விடுத்திருப்பதாகவும், அந்த அடிப்படையில் நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மக்களில் இந்த இடத்துக்கு உரிய பிரதேச செயலர் அந்த இடத்துக்கு நேரில் விஜயம் செய்து அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார், உங்களுக்கான காணி இன்று விடுவிக்கப்படும். அதை நேற்று சொல்லும் போது நாளை விடுவிக்கப்படும், இன்றைய தினம் விடுவிக்கப்படும் என்றும், அதுக்குரிய நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லி சில ஆரம்ப நடவடிக்கைகளை செய்கின்றார்கள். குறிப்பாக காணியை அளக்கும் வேலை நடந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போது கிடைக்கின்ற தகவல் அங்கு அதிக உத்தியோகத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இன்னும் முற்று முழுதாக கையளிக்கப்படவில்லை. மக்கள் தொடர்ந்து அங்கே இருக்கின்றார்கள்.
நீங்கள் குறிப்பிட்டவற்றை விட வேறு என்ன அழுத்தங்கள் அல்லது காரணிகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்த அறிவிப்பின் பின்னணியாக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்?
நிச்சயமாக, எப்படி என்றால் மெய்யாகவே இந்த மக்களுடைய மீதான கரிசனின் அடிப்படையில் இந்த காணி விடுவிக்கப்படவில்லை. அப்படி விடுவிக்கிறதாக இருந்தால் இதுபோன்று இந்த காணிகள் மட்டுமல்ல, இதுபோன்று இயக்கச்சி என்ற இடத்துல காணி விடுவிக்கப்படாமல் இருக்குது, கிளிநொச்சியில விடுவிக்கப்படாமல் இருக்குது, இன்னும் வேறு வேறு பகுதிகளில். அப்ப அரசாங்கம் அந்த காணிகளை, பொதுமக்களின் காணிகளை விடுவிக்கும். அப்படி விடுவிக்கப்படவில்லை. இப்ப இந்த விடுவிக்க வேண்டிய தேவை என்ன, ஜெனீவாவில் மனித உரிமைகளுக்கான ஒரு விவகாரம் போய்கொண்டிருக்க, குறிப்பாக இலங்கை மீதான அழுத்தத்தை பிரிவிக்கின்ற ஒரு நடவடிக்கை வளமையை போன்று மார்ச் மாதத்தில் நடக்கின்றது. அங்கு ஜெனீவா மீந்த அழுத்தங்கள், இலங்கைக்கு வருகின்ற அழுத்தங்களை குறைப்பதன் மூலமாகவும் இந்த மக்களும் இந்த காலகட்டத்தில் போராட்டத்தை நடத்துறபடியால் அரசாங்கத்து இரட்டை நெருக்கடி இருக்கிறது. ஒன்று ஜெனீவா நெருக்கடி இருக்கிறது, மற்ற உள்ளும் நெருக்கடி இருக்கின்றது. உள் நெருக்கடியை தணிக்கிற முகமாகவும் தன்னை நோக்கி வருகின்ற அழுத்தத்தை குறைக்கிற முகமாகத்தான் இந்த காணி விடுவிப்பை அரசாங்கம் மேற்கொள்கிறது. இது ஒரு தந்திரபாய நடவடிக்கையை தவிர ஒரு அரசாங்கத்தின் மன மாற்றத்தில் நடக்கின்ற ஒரு நடவடிக்கையாக கொள்ள முடியாது. அதே வேளையில ஜனாதிபதி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், எக்காரணம் கொண்டும் வெளியில இருந்து வருகின்ற நீதியாளர்கள் இளைஞருடைய உள் விவகாரங்களை விசாரணை செய்வதற்கோ அல்ல வேறு தலையீடு செய்வதற்கோ நிச்சயமாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொல்லி அரசாங்கம் உறுதியாக தன்னுடைய நிலைப்பாடு வழமையை போன்று இருக்கின்றது. தவிர தமிழ் மக்களுக்காகவோ அல்ல இந்த மக்களுடைய பிரச்சனைக்காகவோ மனமாற்றம் நிகழ்ந்ததாக நாங்கள் கருத முடியாது.
இறுதியாக, கேப்பாப்புலவு காணிகள் விடுவிக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அது மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த வெற்றியானது அங்குள்ள மக்களின் மனங்களில் எதிர்காலத்தில் எப்படியான தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்?
முதலாவது, மக்கள் சுயாதீனமாக போராடக்கூடிய ஒரு மன உணர்வுக்கு வந்திருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு தூண்டலாக தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்தது உண்மை. மக்கள் சுயாதீனமாக எழுச்சி கொள்வதற்கு அரசியல் கட்சிகளுடைய வழிகாட்டலோ அல்லது பின்னணியோ இல்லாமல் சுயாதீனமாக அவர்கள் எழுச்சி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஜல்லிக்கட்டு உருவாக்கியது. அப்ப அந்த ஜல்லிக்கட்டு ஒரு சமூக வழி வலைத்தளங்களாகவும் மற்றது பொது வழியிலையும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. இங்கு உள்ள தமிழ்ச்சூழலுக்கு, குறிப்பா இலங்கை உள்ள தமிழ்ச்சூழலுக்கு வந்த அடிப்படையில் அவர்கள் இதுக்கு முதற்கட்டமாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடைய போராட்டத்துக்காக ஒரு சுயாதீனமான போராட்டத்தை முன்னெடுத்தனர் வவுனியால. அடுத்த கட்டமாக கேப்பாப்புல போராட்டம், இப்போது கிளிநொச்சியில் நடந்துகொண்டிருக்கு மீண்டும் காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டமும், அடுத்தது பறவை பாஞ்சால அண்மையில் நடைபெற்ற மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்கணும் என்ற போராட்டம். இந்த மாதிரி போராட்டங்கள் சுயாதீனமா நடக்குது. இதுல சுயாதீனமா இந்த போராட்டங்கள் ஒரு மிக கவனிக்கக்கூடிய விஷயம் இருக்கு என்றால், இந்த போராட்டங்கள் தன்னெடுத்து நடக்கும் போது ஏனைய எல்லா தரப்பின் உதவியும் கிடைக்கும். ஒரு அரசியல் கட்சி நடத்தினால் அந்த அரசியல் கட்சியை ஆதரிக்கின்ற தரப்பு மட்டும்தான் அந்த போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும், ஏனைய தரப்பினர் ஒதுங்கி நிற்பார்கள். ஆனால் மக்கள் சுயாதீனமாக நடத்தும் போது எல்லா தரப்பின் ஆதரவும் கிடைக்கின்றது. அது மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றது. குறிப்பாக கேப்பா போராட்டம் நடந்த விஷயம் அதுதான். கேப்பா போராட்டத்தை மக்கள் தாங்களாக நடத்த தொடங்கும் போதும் அந்த மக்கள் அடைந்த மக்களாக இருந்தவர்கள், ஆகையால் அவர்கள் அந்த நிலம்தான் அவருடைய உரிய ஆதாரம் இருந்தது. வாழ்க்கை ஆதாரமாக அந்த மக்கள் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு ஏனைய வெளிசக்திகள், குறிப்பாக கவிஞரும் செயற்பாடுகளுமான கிறிஸ்தான் போன்றவர்களுடைய அந்த திட்டமிடல், அவரும் அவருடைய சார்ந்த அந்த குழுவினுடைய திட்டமிடல் மிக சிறப்பாக இருந்தது. கேப்பாப்புல உள்ள அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து தொகுத்து அது ஒரு ஆவணமாக்கினார்கள். கேப்பாப்புலவு அந்த மக்களுடைய நியாயமான போராட்டத்தின் கதை என்ற பெயரில் ஒரு சின்ன ஒரு பிரசுரம் வந்தது. அது ஒரு பரவலாக எல்லாரும் கொண்டு போகப்பட்டது. அதே வேளையில அந்த மக்கள் தொடர்ந்து போராடக்கூடிய அடிப்படை தேவைகளை அவர் உருவாக்கி கொடுத்தார்கள். அப்ப அந்த மக்கள் தொடர்ந்து இப்போ அங்கே போராடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக உணவு, ஏனைய அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் அவர்கள் சேர்த்து கொடுத்ததன் மூலமாக அந்த மக்கள் அந்த தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இது எல்லா இடமும் சாத்தியமாக மட்டும் இல்லை. ஏனென்று சொன்னால் போராட்டத்தை நடத்துகின்ற சிறப்பு மக்களை பொறுத்தும் இருக்குது. இந்த மக்கள் அடிமை மக்கள் என்ற அடிப்படையில் போராடினார்கள். ஏனையவர்கள் மத்திய வர்க்கத்தினர் என்று சொன்னால் அவர்கள் தொழில் வாய்ப்புகளை, அதாவது அரசு உத்தியோகத்தில் இருந்தால் அந்த உத்தியோகத்துக்கு போகணும், அல்லது வணிகர்கள் தங்களது வணிக நடவடிக்கைகளை கைவிட்டு வரையில போராட்டத்துக்கு, ஆகிய அடிநில மக்களுடைய போராட்டம் எப்பவும் வெற்றி அளிக்கும். ஆனால் இந்த மாதிரியான போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருப்பது உண்மை. ஆனால் எல்லா இடங்களிலும் அது சாத்தியமா இருக்குமான்றது அது கடன் பொறுத்து தான் நாங்கள் மதிப்பிட முடியும். ஆனால் மக்கள் அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை அடைந்திருக்கிறது உண்மை. சுயாதீனமாக போராடலாம், அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், பெருமானம் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை கிடைத்திருப்பது உண்மை. எதிர்காலத்தில் அந்த முயற்சியில் நடக்கலாம். இதை புரிந்து கொண்டு மெய்யான அர்த்தத்தில் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நேர்மையான அரசியல் சக்திகள் வருமாக இருந்தால் அது இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாக அமையும். இதுல இந்த விடயத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கு. பாரம்பரிய அரசியல் கட்சிகளும் அரசியல் வழிமுறைகளும் தோற்று போயின, புதிய ஒரு கலைச்சூழல் ஒன்று உருவாகியிருக்கு. அந்த கலைச்சூழலை மக்கள் சரியாக செயற்படுத்திக்கிறார்கள் நான் நம்புகிறேன். எப்போதும் அரசியல் பலவீனம் அடையும் போது சிவில் சக்திகள் பலமடைகிறது வளமே, அதாவது சிவில் வழியில் பலம் பெறும், பொதுமக்கள் பலம் பெறுவார்கள். இங்கே அதான் நடந்திருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் மக்கள் போராட்டங்கள் அத்தகைய ஒரு திறப்பை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு உண்டுதான் நான் கருதுகிறேன்.
மிக நன்றி கருணாகரன் அவர்களே, தெளிவாக விளக்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.